உலகம் நாளுக்கு நாள் புதிதாக மாற்றம் வருகின்றது. அதனை உணர்ந்து நல்லவற்றை பாதுகாத்துக் கொள்வதற்கும் மாறும் உலகின் சவால்களுக்கும் வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்கும் உங்களுக்கு வழிகாட்டப்படுவது கல்வியாகும். எனவே கல்வியின் சிறந்த பிரதிபலனை பெற்று மதிப்பு மிக்க ஒரு பிரசையாக உலகை நீங்கள் ஆக்கிக் கொள்வதற்கு கல்வி அவசியமாகும். புதுமை கண்டு வியக்க திறமை கண்டு கழிக்க எடுக்கும் முயற்சிகளில் விழிப்புடன் வாழும் எங்களது ஆசையை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் அன்பு மாணவர் செல்வங்களே, மீண்டுமான பூவாவின் குருகுல கல்வி நிகழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் இந்நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த குருகுல நிகழ்ச்சியினூடாக தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசு பரீட்சையின் வினாபத்திரம் 1 வரக்கூடிய சில நுண்ணறிவு கணித வினாக்களை இலகுவாக விடை காணும் முறைகளை பற்றி விளக்கினோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அநேகமான மாணவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இன்று தரம் 5 கணித பாடத்தில் வருகின்ற அலகு 19-34 பணம் தொடர்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஆம், இன்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆசிரியர் கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு ஆசிரியர் ஆகும். மாணவர்களே, இன்று பணம் தொடர்பான விடயங்களை பற்றி உங்களிடம் உரையாடுவதற்கும் அது பற்றியான விடயங்களை விளக்குவதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். அப்படியானால் நீங்கள் என்னோடு சிறிது நேரம் இந்த பாடத்தினூடாக உள்நுழைந்து சில விடயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். பணம் என்றதும் உங்களுக்கு மிகவும் விருப்பமான பாடம் தானே? அப்படியானால் இந்த பாடத்தை நன்கு விளங்கிக் கொள்வதென்றால் நீங்கள் சில விடயங்களை பின்பற்ற வேண்டும். மாணவர்களே, இந்த பணம் தொடர்பான விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில மிக முக்கியமான விடயங்களை நாம் பற்றி அறிந்திருக்க வேண்டும். அதாவது, முடியுமானால் அம்மாவிடம் அல்லது அப்பாவிடம் போய் சிறிது பணங்களை அல்லது இருக்கும் பணத்தாள்களை வாங்கிக் கொண்டு அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் உங்களிடம் கணக்குகளை செய்து பார்ப்பதற்காக உங்களிடம் இருக்க வேண்டிய சில எழுது கருவிகளையும் தயார் நிலையில் வைத்துக் கொண்டால் நல்லது பிள்ளைகளை. மாணவர்களே, இன்று இந்த பாடத்தினூடாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை பற்றி நாம் சிறிது பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நாம் எமது நாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற நாணயங்களையும் அதேபோல் பணத்தாள்களையும் நன்கு அறிந்திருப்பீர்கள். எனவே அது தொடர்பான விடயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். மாணவர்களே, நான் கூறியது போல் நீங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தாள்கள் சில கையில் வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அம்மா கொடுத்தார்களா அல்லது அப்பாவிடம் கேட்டீர்களா? ஆம், அப்படியானால் நீங்கள் கையில் இருக்கும் பணங்களை சற்று நீங்கள் அவதானம் செலுத்துங்கள். நாம் அப்படியென்றால் நாம் இங்கே கற்றுக் கொடுக்கும் சில விடயங்களை பற்றியும் அந்த பணத்தாளினூடாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியதாக இருக்கும். மாணவர்களே, இந்த பாடத்தினூடாக எமது நாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற நாணய குட்டிகள் அதேபோல் நாணயத்தாள்கள் என்பவற்றை இனம் காணும் போது நாம் அதனை இலகுவாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படியென்றால் பணத்தாள்களையும் நாணயங்களையும் பற்றி மட்டுமா என்று கேட்கிறீர்கள்? இல்லை இல்லை, இதனூடாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் பின்வருமாறு கூறுகின்றேன், அதனையும் கேட்டுக் கொள்ளுங்கள். பொருட்களின் விலையை இனம் காணல், பொருட்களின் பெருமதியை பணத்தினூடாக முறையில் கொடுக்கும் முறையை நாம் அறிதல். அதாவது, பொருட்களை நாங்கள் வாங்கும் பொழுது அதற்கான பெருமதியை பணத்தினூடாக எவ்வாறு செலுத்துதல் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். மேலும், ஒரு கடைக்கு சென்றால் அங்கு சில பொருட்களை வாங்கியவுடன் அங்கே இடம்பெறுகின்ற விடயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதாவது, அங்கே நாம் சென்று பொருட்களை வாங்கும் பொழுது சிட்டையின்படி நாங்கள் பொருட்களை வாங்குவோம். ஆகவே இன்று சிட்டையில் உள்ள சில பொருட்களின் மொத்த பெருமதியையும் நாம் காணப் போகின்றோம். அதனைத் தொடர்ந்து பொருட்களை வாங்கிய பிறகு நாம் பணத்தை செலுத்துவோம் அல்லவா? பணத்தை செலுத்தினால் நாம் சில வேளை எங்களுக்கு மிகுதி பணத்துக்காக நாங்கள் அவரிடம் கேட்டிருப்போம். ஆகவே இந்த பாடத்தினூடாக மிகுதி பணத்தை காணும் முறையையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியாதாக இருக்கும். சில வேளை மாணவர்கள் நாம் கொண்டு செல்லுகின்ற பணம் வாங்குகின்ற பொருட்களுக்கு பெருமதிக்கேற்றவாறு எம்மிடம் பணம் இல்லாமல் இருக்கும். அந்த வேளையில் எங்களுக்கு மிகவும் குறைவான பணம் இருக்குமாயின் அங்கே நாம் எவ்வளவு குறைவு பெறும் பெருமதியையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த பெருமதி குறைந்த அல்லது அந்த குறைவான பணத்தையும் நாங்கள் காணப்போகிறோம். மாணவர்களே, நாம் இந்த காலங்களில் பணம் பற்றி நிறைய அறிந்திருப்போம் அவ்வளவா. அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் நாங்கள் ஆயத்தமாகினோம் புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவதற்காகவே. ஆகவே அந்த தினத்திற்காக நாம் செலவழித்த பணம் தொடர்பான விடயங்களை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். அதாவது புத்தாண்டு தினம் வந்துவிட்டால் வீடுகளில் அதிகமான பொருட்களை வாங்கி இருப்போம். அதே வேளையில் உங்களையும் அம்மா அல்லது அப்பா உங்களையும் அழைத்து சென்றிருப்பார். அவையிலையில் பணத்தை கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இடம்பெற்றது என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படியென்றால் இன்று உங்களுக்கு பணம் தொடர்பான விடயங்களை நீங்கள் நன்கு கற்றிருப்பீர்கள். அதனுடன் மேலதிகமான விளக்கத்தையும் நாம் இன்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, நாணயங்களை பற்றி நாம் கூறுவதாயின் தற்போது புழக்கத்தில் உள்ள சில்லற காசுகள் அல்லது நாணய குட்டி நாணயங்களை என்று சொல்லுவோம். அவ்வாறான நாணயங்கள் சிலவற்றை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் இந்த புழக்கத்தில் இருக்கின்ற சில நாணயங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பொதுவாக நாங்கள் கண்டிருப்போம் 25%, 50%, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் என பல்வேறான நாணயங்களை நாங்கள் அறிந்திருப்போம். இப்போது உங்களிடம் இருக்கும் நாணயங்களையும் நீங்கள் சற்று பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது உங்கள் கைகளில் சிலவேளை இருக்கும் நாணயங்களை நாங்கள் பார்த்தால் 25% இருந்திருக்கும் அல்லது 50% இருந்திருக்கும் அல்லது 2 ரூபாய் அல்லது 5 ரூபாய், 10 ரூபாய் என பல்வேறான நாணயங்களையும் நீங்கள் கையில் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதனையும் சற்று நீங்கள் அவதானமாக பார்த்து விளங்கிக் கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். அதனையும் நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பாடத்தினூடாக நாங்கள் மேலும் விடயங்களை அறிவோம். அப்படியென்றால் மாணவர்கள், நாணயங்களை பயன்படுத்துகின்றோம். அதன் அடுத்தபடியாக நாம் எதனை பயன்படுத்துகின்றோம்? நமது நாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற பணத்தாள்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே பணத்தாள்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாம் பயன்படுத்தப்படுகின்ற பணத்தாள்களை எடுத்து நோக்குமானால் உங்களுக்கு தெரியும் 20 ரூபாய் இருக்கின்றது, அதே போல் 50 ரூபாய் இருக்கின்றது, அதே போல் 100 ரூபாய் இருக்கின்றது, அதே போல் 200 ரூபாய் என்று தற்போது இல்லை. எனினும் தற்காலத்தில் மன்னிக்கவும், 200 ரூபாய் என்று நாம் சொன்னேன், அது 200 ரூபாய் இல்லை. அடுத்தபடியாக இருப்பது எங்களுக்கு தெரியும் 500 ரூபாய். அதனை விட கூடுதலான பெருமதி கொண்டது ரூபாய் 1000. அதன்படியாக அடுத்தபடியாக இருப்பது ரூபாய் 5000. எனவே மாணவர்கள், இவ்வாறான பணத்தாள்களை நாம் இலகுவாக அறிந்து கொள்வதற்கு சில விடயங்களையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே பணத்தாள்களில் காணப்படுகின்ற சில விடயங்களை பற்றி நாம் பார்ப்போம். மாணவர்களே, இந்த பணத்தாள்களில் உள்ள சில விடயங்களை நாம் அறிவதற்கு அப்பணத்தாள்களில் உள்ள சில பண்புகளை பற்றி நான் கூறப்போகின்றேன். எனவே நீங்கள் வைத்திருக்கின்ற பணத்தாள்களில் சில விடயங்களை நான் கூறும்போது நீங்கள் அந்த பணத்தால் என்ன பெருமதி கொண்டது என்பதை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படியானால் நான் கூறுகின்ற அந்த பணத்தாளில் உள்ள பண்புகளை அல்லது லட்சணங்களை கூறுவதை அவதானித்து அது எந்த பணத்தால் என்று என்னால் கூற முடியும்வதற்கு முன்பு நீங்கள் அதனை கூறுவீர்கள் என்று நினைக்கின்றேன். பார்ப்போம், நான் அதனை சொல்கின்றேன், நன்றாக கேளுங்கள். இந்த பணத்தாளின் முன்பக்கத்தில் நீங்கள் அவதானித்தால் எமது நாட்டில் வரலாற்று காலத்தில் உள்ள கொழும்பு துறைமுகத்தின் தோற்றமும் வலது பக்கத்தில் செரண்டி செவி எனும் பறவையும் காணப்படுகின்றது. அதேபோல் ஒரு ஆந்தையும் ஆந்தையினுடைய திலகோ போ மணி என்றும் ஆந்தையும் பரநெட் என்னும் வண்ணத்து பூச்சியும் காணப்படுகிறது. பின்புறத்தில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பாரம்பரிய வெசப் நெதும் என்னும் நடனக்காரரும் அதன் பக்கத்தில் கெட்டபெரைய மேலக்காரரும் காணப்படுகின்றார்கள். எனவே இது எந்த வகையான பணத்தாளாக இருக்கும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இன்றும் கூறுவதென்றால் உங்களுக்கு தெரியும் இதனை விட அதன் நிறம் ஊதா நிறமாக இருக்கும். இதனை பருமனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 128 மில்லிமீட்டர் தர 67 மில்லிமீட்டர் கொண்டதாக இதன் பருமன் கொண்டது. எனவே நீங்கள் கூறுங்கள் பார்ப்போம் எந்த பணத்தாள் என்று. இலகுவா கண்டிருப்பீர்கள், ரூபாய் 20 தானே. சரி, நாம் இன்னொரு பணத்தாளினை பற்றி நாம் அறிவோம். இப்பணத்தாளின் முன்பக்கத்தில் பார்ப்போமாயன் மண்ணம்பிட்டியில் உள்ள புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாலமும் வலது பக்கத்தில் நீல வெட்டி வாள் குருவியும் காணப்படுகிறது. அதேபோல் வண்ணத்து பூச்சியும் காணப்படுகிறது. அதாவது அந்த வண்ணத்து பூச்சியின் பெயர் என்ன தெரியுமா? த ப்ளூ ஹாக் லீஃப் என என்ன பெயர்? த ப்ளூ ஹாக் லீஃப் என்னும் வண்ணத்து பூச்சியும் காணப்படுகிறது. பின்பக்கத்தில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டில் காணப்படுகின்ற ஒரு நடன கலைஞரான யக்பெர நடன கலைஞரும் காணப்படுகிறார். அதேபோல் பூங்குளசம் காவட்கல்லும் காணப்படுகிறது. எனவே இதனை நன்கு அறிந்திருப்பீர்கள். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பணத்தால் எந்த எவ்வளவு பெறுமதி என்று. ஆகவே உங்களுக்கு கூற முடியதாக இருக்கும் இதன் நிறம் நீல நிறமாக இருக்கின்றது. அப்படித்தான பிள்ளைகள், அப்படி என்றால் உங்களுக்கு இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் இது எந்த பெறுமதியான தாளாக இருக்கும். ₹50 தாளாக இருக்கும். மாணவர்களே, நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த பணத்தாள்களை பற்றி நாம் அறிந்திருப்போம். ஆனாலும் இவ்வாறான சில படங்களில் அல்லது அதில் காட்டப்பட்டுள்ள சில உருவங்களை பற்றியும் நான் அறிந்திருக்க வேண்டும். எனவே சில வேளை உங்களுக்கு வினா பத்திரங்களில் இவ்வாறான வினாக்கள் சில வேளை தொடுக்கலாம். அப்போது உங்களுக்கு நீங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே இன்னும் ஒரு பணத்தாளை பற்றி நாம் அறிவோம். இப்பணத்தாளில் உள்ள முன்பக்கத்தில் நுடைச்சோலை நிலக்கரி பொரிச்சை பாட்டமும் சேர்த்திட்டமும் லட்சப்பான நீர்வீழ்ச்சியும் காணப்படுகிறது. நீர்வீழ்ச்சியினால் ஆன மின்பலு கலத்தும் கம்பியும் உள்ளன. மேலும் இலங்கை செவ்வழகு அதாவது செவ்வழகு வேலைக்கார குருவியும் காணலாம். அத்துடன் இன்னும் ஒரு வண்ணத்து பூச்சி காணப்படுகின்றது அல்லவா, அது என்ன பெயர் தெரியுமா? ஓட்டோம் லீவ்ஸ். என்ன பெயரு? ஓட்டோம் லீவ்ஸ் என்னும் அந்த வண்ணத்தை பூச்சியும் காணப்படுகிறது. பின்புறத்தில் பார்த்தால் மிருதங்கம் வாசிக்கப்படும் படமும் பரதநாட்டிய தாரகையும் காணப்படுகிறது. இதன் நிறம் செம்மஞ்சள் நிறமாக இருக்கின்றது என நினைக்கின்றேன். ஆனால் இது என்ன எவ்வளவு என்று உங்களால் கூற முடியும் தானே? ஆகவே அதன் பெறுமதி எவ்வளவு? ₹100 இருக்கும். ஆமாணவர்களே, இன்னும் ஒரு பணத்தாள் இருக்கின்றது, அதனை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்பணத்தாளினுடைய அளவு திட்டத்தை நாங்கள் கூறுவோமாயின் அல்லது அதனுடைய பருமன் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் 143 மில்லிமீட்டர் தர 67 மில்லிமீட்டர் ஆக காணப்படுகிறது. இதன் முன்புறத்தில் நீங்கள் பார்த்தால் கொழும்பில் உள்ள உலக வர்த்தக வங்கியகத்தின் இரட்டை கோபுரமும் இலங்கை வங்கி தலைமை அலுவலகமும் பொறிக்கப்பட்டுள்ளன. மற்றும் லங்கா திலக்க விகாரையும் உள்ளன. பின்பக்கத்தில் பார்த்தால் ஒரு நடனக்காரரும் காணப்படுகிறார். இடது பக்கத்தில் யக்பர மேலக்காரரும் உள்ளனர். இதன் நிறம் ஊதா நிறமாக காணப்படுகிறது. ஆகவே இதன் பெருமதி எவ்வளவு என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகவே உங்களுக்கு தெரியும் இது ₹500 என்று. மாணவர்களே, இன்னும் ஒன்று இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அது உங்களுக்கு தெரியும் என்ன வகையான பணத்தாளாக இருக்கும் என்று. இதனையும் நான் சொல்லுகின்றேன். இதில் உள்ள சில வகையான உருவங்களை அல்லது அடையாளங்களை நீங்கள் கண்டுகொண்டால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். சரி பிள்ளைகள், நான் அதனை கூறுகின்றேன் பாருங்கள். இதன் அளவு திட்டம் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் 148 தர 67 மில்லிமீட்டர் கொண்டதாக காணப்படுகிறது. இதன் முன்பக்கத்தில் ரம்பட சுரங்கமும் அதாவது சுரங்கம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் ரம்பட சுரங்கம் என்பது நீங்கள் அந்த படத்தினூடாக அறிந்திருப்பீர்கள் அல்லது நீங்கள் சிலவேளை அந்த ரம்பட பால சுரங்கத்தின் வழியாக நீங்கள் பயணம் சென்றிருப்பீர்கள். எனவே அதனையும் நாங்கள் இந்த பணத்தாளில் நாங்கள் காணலாம். ரம்பட சுரங்கமும் காணப்படுவதோடு அதோடு இணைந்த இன்னொரு விடயமும் அதில் காணலாம். அதாவது அந்த சுரங்கத்தை கட்டுவதற்கு முன் பயன்பட்ட பாறை சுவரும் சின்ன கிளி என்ற பறவையும் காணப்படுகிறது. நீங்கள் வண்ணத்து பூச்சி என்று சொன்னால் அங்கே ஒரு வண்ணத்து பூச்சி காணப்படுகிறது. அதை நாங்கள் வைட் போர்டு என்றும் கூறுவோம். பின்பக்கத்தில் பாருங்கள், அங்கே காணப்படுவது சில நெத்தும் என்னும் நடனக்காரருடைய அம்சமும் அதேபோல் தவில் மேலக்காரரும் உள்ளனர். எனவே இதன் நிறம் பச்சை என நீங்கள் கூறுவீர்கள். இதன் பெறுமதி எவ்வளவு? ₹1000 என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே பிள்ளைகள், இவ்வாறான பணத்தாள்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ₹20, அதேபோல் ₹50, ₹100, ₹500, ₹1000 என்ற பணத்தாள்களை நீங்கள் இவ்வளவு நேரம் அறிந்திருப்பீர்கள். இன்னும் ஒன்று இருக்கின்றது, நீங்கள் அதை கேட்பது போல் எனக்கு விளக்குகின்ற நான் அதனையும் கூறுகின்றேன். அதில் உள்ள விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். ஆமாணவர்களே, இதன் பருமன் 153 மில்லிமீட்டர் தர 67 மில்லிமீட்டர் கொண்டதாகும். முன்புறத்தில் 2 அணைகள் காணப்படுகிறது. இலங்கை மஞ்சள் செவி கொண்டை குருவியும் லெமன் மை கிராண்ட் என்னும் வண்ணத்து பூச்சியும் உள்ளன. பணத்தாளின் மறுபக்கத்தை கொஞ்சம் பாருங்கள், அங்கே காணப்படுவது நாகரக்ஷ நடன கலைஞரும் மற்றும் ரத்ன பிரசாதிய காவட்கல்லும் காணப்படுகின்றது. எனவே இதன் நிறம் உங்களுக்கு தெரியும், தங்க நிறம் என கூறலாம். ஆகவே இதன் பணத்தாள்களில் மிக பெருமதியாக இருக்கின்றது. அதே போல் கூடிய பெருமதி கொண்ட ஒரு பணத்தாளாகவும் நாம் இதனை காணலாம். ஆகவே இதை நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் எவ்வளவு என்று. ஆகவே நீங்கள் சொல்வது எனக்கு தெரிகின்றது, இது ரூபாய் 5000 பணத்தாள்களை கொண்டதாக காணப்படுகிறது. மாணவர்களே, இவ்வளவு நேரமும் எங்களுடைய நாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற சில நாணயங்களையும் அதே போல் பணத்தாள்களையும் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இங்கே கூறப்பட்ட சில விடயங்களை நீங்கள் மீண்டும் அவதானமாக மனதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த பணத்தை அறிந்து அதன்படி செயற்படுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த பணத்தாள்களையும் நாணயங்களையும் எந்த அளவில் அல்லது எவ்வாறான வகையில் நாம் இதனை பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படுகின்ற இந்த பணத்தாள்கள் பல்வேறான கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்துகின்றோம். நாம் இப்போது ஒரு சில பயிற்சிகளில் ஈடுபடுவோம். அதற்காக நாம் இந்த கையில் இருக்கின்ற பணத்தாள்களை வைத்துக் கொள்வதாக நினைத்துக் கொண்டு நாம் ஒரு பழக்கடைக்கு நோக்கி செல்கின்றோம். அதாவது ஒரு பழக்கடை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஊரில் அல்லது நகரப்புறங்களில் பழக்கடைகள் காணப்படும். அங்கே சென்று பார்த்தால் உங்களுக்கு விருப்பமான ஏராளமான பழவகைகள் அங்கே காண்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான பழங்கள் இருந்திருக்கும் என்று சொல்கின்றேன். உதாரணமாக தூரியன் காய், அன்னாசி, பப்பாசி, மாம்பழம், அதே போல் வாழைப்பழம், அதே போல் தோடை, ஆப்பிள் போன்ற பிராணிகளும் போன்ற பழம். மாணவர்களே, அங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும், நான் கூறியது போல சில வகையான பழ வகைகளை பற்றி நான் கூறினேன். நீங்கள் அதனை பற்றி அறிந்திருப்பீர்கள். நாம் இவற்றில் ஒரு சிலவற்றை மாத்திரம் நாங்கள் இந்த பயிற்சிக்காக எடுத்துக் கொள்வோம். அதாவது இங்கே குறிக்கப்பட்டுள்ள சில விடயங்களை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது பழங்களில் காணப்படுகின்ற விலையை நான் கூறுகின்றேன், அதனை அவதானமாக குறித்து வைத்து அதன் மூலமாக நான் பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சற்று அவதானமாக இருங்கள். அதாவது அங்கே காணப்படுகின்ற பழங்களில் நான் எடுத்துக்கொண்ட சில பழங்கள் தூரியன், அன்னாசி, பப்பாசி, மாம்பழம். ஆகவே இவற்றுக்கான விலையை நான் கூறுகின்றேன் பாருங்கள். ஒரு தூரியன் காயின் விலை ரூபாய் 200 எனவும், அன்னாசி பழம் ஒன்றின் விலை 170 ரூபாவும், பப்பாசி ஒரு ஒன்றின் விலை 130 ரூபாய் எனவும், ஒரு மாம்பழத்தின் விலை 60 ரூபாவும் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது என நாம் அறிந்து கொள்வோம். இதில் நாம் ஏதாவது ஒரு வகையான பழத்தை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பழங்களையும் நாம் வாங்கக்கூடியதாக இருக்கும். அதில் நாம் ஒரு சில பழங்களை மாத்திரம் நாம் வாங்குவதாக நினைப்போம். மாணவர்களே, உங்களிடம் இருக்கும் பணத்தாள்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்கள்கிட்ட நிறைய பணத்தாள்கள் இருக்கிறதாக நினைத்துக் கொண்டு இந்த பணத்தை செலவழிப்போம். ஆகவே ஒருவரிடம் பணத்தால் ரூபாய் 100 ரூபாய் 20 ரூபாய் 10 காணப்படுகிறது. அதாவது அங்கே காணப்படுகின்ற பணத்தாள்கள் ரூபாய் 100 அதே போல் ரூபாய் 20 ஒரு நாணய குட்டியும் 10 ரூபாவாகவும் காணப்படுகிறது என வைத்துக் கொள்வோம். எனவே மாணவர்கள், இந்த பணத்தை கொண்டு நீங்கள் எவ்வகையான பழத்தை வாங்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், இங்கே காணப்படுவது இந்த 3 வகையான பழத்தையும் கொண்டு எவ்வளவு பெருமதியான பொருளை வாங்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பணத்தின் மூலமாக மொத்த தொகையை பார்த்தால் 100 ரூபாய், அதே போல் 20 ரூபாய், 10 ரூபாய் என காணப்படுகிறது. இது மூன்றையும் கூட்டினால் எங்களிடம் இருப்பது 130 ரூபாய். எனவே இந்த 130 ரூபாயை கொடுத்து என்ன பொருளை வாங்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? பப்பாசி பழம் அல்லவா? பப்பாசி பழம் ஒன்றின் விலை 130 ரூபாய் என குறிக்கப்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் அந்த பப்பாசி பழத்தை 130 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, இந்த பப்பாசி பழத்தை போல இன்னொருவரிடம் ரூபாய் 50 காஸ்தாள்கள் 2 ரூபாய் 100 உள்ளது என்றால் இதனை கொண்டு நீங்கள் என்ன பழத்தை வாங்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது இன்னொருவரிடம் ரூபாய் 50 காஸ்தாள்கள் 2 ரூபாய் 100 உள்ளது என்றால் இதனை கொண்டு என்ன பழத்தை வாங்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மாணவர்களே, நான் கூறியது போல் உங்களிடம் இருந்த பணத்தினுடைய மொத்த பெருமதியை பார்த்தால் அங்கே 2 50 ரூபாய் தாள்களின் பெருமதி ரூபாய் 100 குறிக்கும். ஆகவே 100 ரூபாவும் காணப்படுகிறது. இரண்டையும் கூட்டினால் 200 ரூபாய் என உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த 200 ரூபாய் பணத்தை கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் அல்லது அந்த பழம் எதுவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? அங்கே குறிக்கப்பட்டுள்ளபடி தூரியன் பழம் ஒன்றை வாங்கலாம். அதுதானே? சரி மாணவர்களே, இன்னும் ஒரு வினாவை நாங்கள் பார்ப்போம். இன்னொருவரிடம் 20 ரூபாய் தாள்கள் 4 பத்து ரூபாய் நாணயத்தாள் நாணய குற்றிகள் என்று சொல்வோம். தற்போது நாணய தாள்கள் இல்லை, ஆகவே நாணய குற்றிகளாக காணப்படுகின்ற மூன்றும் காணப்படுகிறது பத்து ரூபாயின் எண்ணிக்கையில். ஐந்து ரூபாய் குற்றி நாணயங்களை எடுத்துக்கொண்டால் அது நான்காக உள்ளன. ஆகவே ஒருவரிடம் காணப்படுகின்ற இருபது ரூபாய் நாணய தாள்கள் நான்கும், பத்து ரூபாய் குற்றி நாணயம் மூன்றும், ஐந்து ரூபாய் குற்றி நாணயங்கள் நாளும் உள்ளன. எனில் இதில் வாங்கும் பொருள் எது, அல்லது எந்த பொருளாக இருக்கும், அல்லது எந்த பல வகையாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சரி, இப்போது நாங்கள் அவற்றை பார்ப்போம். இருபது ரூபாய் தாள் காசுகள் நான்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரூபாய் என்பது. பத்து ரூபாய் நாணய குட்டிகள் என்று மூன்று சொல்லப்பட்டுள்ளது, ஆகவே அதன் பெருமதி முப்பது ரூபாயாக இருக்கும். ஐந்து ரூபாய் நாணயங்கள் இரண்டு என சொல்லப்பட்டது, ஆகவே இரண்டு ரூபாய் நாணயங்கள் இரண்டு படி நாங்கள் பார்த்தால் அங்கே இரண்டையும் சேர்த்து பத்து ரூபாயாக காணப்படும். ஆகவே மேலே காட்டியபடி ஐந்து ரூபாய் நாணயங்கள் நாலு என கூறப்பட்டது, ஆகவே அதை இரண்டாக நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கே நாம் மொத்தமாக கூட்டினால் அங்கே பார்ப்பது என்னவென்றால், எங்களுக்கு எண்பது ரூபாய், முப்பது ரூபாய், பத்து ரூபாய் ஆகியவற்றை கூட்டினால் எங்களுக்கு கிடைப்பது நூற்றி இருபது ரூபாய். ஆகவே நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் அல்லது வேறு எந்த வகையான பழமாக இருக்கும் என்று உங்களால் கூற முடியுமா? ஆமாம், எனக்கு புரிகின்றது, நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று. ஆகவே அந்த நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் எதுவாக இருக்கும் என்று நினைத்தால் இரண்டு மாம்பழங்கள் வாங்கலாம். மாம்பழம் என்றால் உங்களுக்கு சரியான ஆசையாக இருக்கும். அதே போல் அந்த மாம்பழங்களை நீங்கள் வாங்கும் பொழுது ஒன்று வாங்க மாட்டீர்கள் அல்லது இரண்டு வாங்க மாட்டீர்கள், நிறைய வாங்குவீர்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு மாம்பழங்களை மாத்திரம் இங்கே வாங்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மாம்பழத்தின் விலை ஒரு மாம்பழத்தின் விலை அறுபது ரூபாய் என கொண்டால் அங்கே நூற்றி இருபது ரூபாய் காணப்படுகிறது. அங்கே வாங்கக்கூடிய மாம்பழங்கள் எண்ணிக்கை இரண்டாக காணப்படுகிறது. ஆமாணவர்களே, இன்று நாம் இந்த பழக்கடையில் சென்று சில பொருட்களை வாங்கியது போல் சில வேறு வகையான பொருட்களையும் நாம் வாங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கடைகளில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எங்களிடம் இருக்கிற பணப்பெருமிதியை கொண்டு அங்கே சென்று தனியாக முழுமையான பொருளாக வாங்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பான் என்று சொன்னால் பான் ஒரு ராத்தலாக நாங்கள் வாங்குவோம், அல்லது சவர்க்காரம் என்றால் அது ஒரு சவர்க்கார கட்டி என்று சொல்லலாம், அல்லது இரண்டு சவர்க்கார கட்டிகள், அந்த எண்ணிக்கையில் நாங்கள் வாங்குவோம். பிஸ்கட் டின் வகைகள் என்றால் அதிலும் நாங்கள் டின் வகைகளில் ஒன்று ரெண்டு என வாங்குவோம். அதே போல் நாம் சந்தைகளில் காணப்படுகின்ற தேங்காய்கள் போன்றவற்றையும் நாம் இவ்வாறு நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு நாங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆமாணவர்கள், நாம் இப்போது பார்த்தவிடையாம் ஒரு பொருளை மாத்திரம் பொருளை வாங்கினோம். அதாவது பல கடைகளில் சென்று ஒவ்வொரு தனியான பொருளை மட்டும் வாங்கினோம் ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை கொடுத்து. இப்போது நாங்கள் செல்ல வேண்டிய இடம் எதுவென்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு தெரியும் அந்த இடம் உங்களை அழைத்து செல்லப் போகின்றேன். ஒரு ஆடையகம், ஆடையகம் என்று சொல்லும் பொழுது டெக்ஸ்டைல் என்று சொல்லுவோம், அல்லது புடவை கடைகள் என்று சொல்வோம். அவ்வாறான ஒரு புடவை கடைகளுக்கு நாம் சென்றிருப்போம். அதே போல் இங்கும் நாம் அவ்வாறான ஒரு முறையாக நினைத்து நாம் இந்த பயிற்சியில் ஈடுபடுவோம். நாம் புடவை கடைகளுக்கு சென்றிருப்போமானால் அங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அங்கே ஏராளமான புடவைகள் வெவ்வேறான பகுதிகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பார்கள். சிறுவர்களுக்கென்று, அல்லது பெரியவர்களுக்கென்று, அல்லது வயதானவர்களுக்கென வெவ்வேறு வகைகளிலும் வெவ்வேறான நிறங்களில் வெவ்வேறான முறைகளில் அங்கே காணப்படுவதை நாம் காணலாம். அதேபோல் நாம் ஒரு புடவை கடைக்கு சென்றால் அங்கே வாங்கக்கூடிய புடவைகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாம் ஏராளமான புடவைகளை வாங்குவோம். சிலவேளை ஒன்று அல்லது இரண்டு வாங்கிக் கொண்டு வருவோம். ஆகவே நாம் இதனையும் நாம் ஒரு வகையில் நாம் அறிந்து கொடுக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, நாம் இதனை வாங்குவதற்காக ஒரு சில ஆடைகளை மாத்திரம் நாம் தெரிவு செய்து கொண்டோம். பார்த்துக் கொள்ளுங்கள், நாம் அதனை சொல்லுகின்றேன். நாம் வாங்க செல்ல வேண்டிய பொருள் என்னவென்றால் சட்டை வாங்க போகின்றோம், சீத்தை துணி வாங்கி போகின்றோம், துவாய் ஒன்று வாங்க போகிறோம், அதே போல் ரிபன் ஒன்றையும் வாங்க போகின்றோம். இங்கே கூறப்பட்ட சில வகையான ஆடைகளை நாங்கள் பார்க்கும் பொழுதே அங்கே குறிக்கப்பட்டுள்ள விடயங்களை நாம் பெருமதியில் பார்க்க வேண்டியுள்ளது. ஆகவே இதனை காட்டுவதற்காக நாம் இவ்வாறான முறையை பின்பற்றுவோம். ஆமாணவர்கள், இவ்வாறான பொருட்களை வாங்கும் பொழுது அந்த கடைக்காரர் என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு எந்த எத்தனை வேண்டும் என கேட்டு விசாரித்து அவர்களிடம் நாம் உரையாடி அதன் பிறகு நாம் உடைகளை தெரிவு செய்து அவரிடம் ஒப்படைப்போம். ஆகவே அங்கே குறிக்கப்பட்டுள்ள உடைகளில் அவர் சிட்டை ஒன்றை தயாரிப்பார். ஆகவே சிட்டை தயாரிக்கும் முறை உங்களுக்கு தெரியும் தானே. ஆகவே இதனையும் நாம் அவ்வாறு காணுவோம். ஆகவே இங்கே ஒரு சிட்டையில் காணப்படுகின்ற விடயங்களாக நாம் எடுத்துக்கொண்டால், ஒன்று பொருள் இருக்கும், அடுத்து ஒன்றின் விலை காணப்படும், அளவு இருக்கும், ஆகவே அதனுடைய மொத்த பெருமதி அல்லது அந்த பொருளின் பெருமதியை காட்டுவதற்காக ரூபா சதம் என பிரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அப்படியென்றால் நாம் சில வகையான உடைகளை பற்றி சொன்னோம். சட்டை ஒன்று அங்கே குறிக்கப்பட்டிருப்பது 700 ரூபாவாகும் என்று வைத்துக் கொள்வோம். ஆகவே என்ற ஒரு சட்டையின் பெருமதி எவ்வளவு? 700 ரூபாய். ஆகவே ஒரு சட்டை வாங்குவதென்றால் நாம் அங்கே கொடுக்க வேண்டிய பணம் 700 ரூபாய் தான். சீதை துணி நாம் வாங்க செல்கின்றோம். ஒரு மீட்டர் துணியின் அளவு 850 ரூபாய். எவ்வளவு? 850 ரூபாய் சீத்தை துணியாக கருதப்படுகிறோம். ஆகவே இங்கே நாம் வாங்க செல்ல வேண்டிய சீத்தை துணியின் அளவு 2 மீட்டர் என நாம் நினைப்போம். ஆகவே 1 மீட்டர் துணியின் விலை எங்களுக்கு 850 ரூபாய் என்றால், 2 மீட்டர் துணியின் விலை எவ்வளவாக இருக்கும்? நாம் அதனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா. ஆகவே 850 படி நாம் பார்த்தால் அங்கே 2 மீட்டர் சீத்தை துணிக்கு 1700 ரூபாக நாங்கள் குறிக்க வேண்டியிருக்கும். ஆகவே அந்த சிட்டையில் சேர்க்க வேண்டிய பணம் எவ்வளவு? 1700 ரூபாய் சீத்தை துணிக்காக இருக்கும். அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தால் துவாய் ஒன்று காணப்படுகிறது என்று சொன்னோம். ஆகவே துவாயும் நாங்கள் வாங்குவதென்றால் அதன் பெருமதி 600 ரூபாவாக இருக்கிறது. ஆகவே அங்கு துவாய் ஒன்று வாங்குவதானால் நாம் 600 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஆகவே அந்த சிட்டையில் நாங்கள் ஒரு துவாய்க்கான பெருமதி 600 ரூபாய் என குறித்துக் கொள்வோம். இன்னும் ஒன்றுவாக போகின்றோம், அதாவது தலைப்பட்டி. தலைப்பட்டி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ரிபன் என்று. அதனை நாங்கள் வாங்குவதென்றால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற 1 மீட்டர் ரிபனின் விலை 60 ரூபாய் என நாம் கொள்வோம். எவ்வளவு? 60 ரூபாவாக நாம் கொள்வோம் 1 மீட்டர் ரிபனின் விலை. 1 மீட்டர் ரிபனின் விலை 60 ரூபாய் என்றால் 1/2 மீட்டர் ரிபனின் விலை எவ்வளவு என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் வாங்க வேண்டிய ரிபனின் அளவு 1/2 மீட்டர் என்றால் உங்களுக்கு தெரியும், 1 மீட்டருக்கு 60 ரூபாய் என்றால் 1/2 மீட்டருக்கு அதன் விலை 30 ரூபாவாக இருக்கும். எனவே பிள்ளை, இங்கே கூறப்பட்ட சிட்டையில் காட்டிய பெருமதியை நாங்கள் பார்த்தோம் என்றால், சட்டை ஒன்றுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணம் 700 ரூபாய், சீத்தை துணிக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய பணம் 1700 ரூபாய், துவாய் ஒன்றுக்காக 600 ரூபாய், ரிபன் 1/2 மீட்டர் வாங்கினோம் 30 ரூபாய். இவ்வளவையும் நாங்கள் மொத்தமாக கூட்டி எடுத்தால் அங்கே நீங்கள் பார்த்திருக்கலாம் 3030 ரூபாய். எவ்வளவு? 3030 ரூபாய் என நீங்கள் கண்டிருப்பீர்கள். நீங்களும் குறித்துக் கொண்டு அதனை சரிப்பிலை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள், உங்களுக்கு இலகுவாக இருக்கும். உங்களுக்கு இந்த சிட்டையின் மூலமாக நான் கூறியது போல் நீங்கள் அதனை செய்து கொள்ள முடியாதாக இருக்கும். ஆகவே இங்கே சொல்லப்படுகின்ற பயிற்சியை போல் நீங்கள் செய்து பார்த்தால் உங்களுக்கு நன்மையாக அமையும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இங்கே ஒரு ஆடையகம் என்று சொல்கின்றோம், அல்லது டெக்ஸ்டைல் என்று சொல்கின்றோம், அல்லது ஒரு புடவைக்கடை என்று சொல்லுவோம். அந்த கடையில் நாம் சென்று சில பொருட்களை அல்லது சில ஆடைகளை நாங்கள் தெரிவு செய்து வாங்கினோம். அதற்கான முறையும் இங்கே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். மாணவர்களே, இப்போது நாம் கடைக்கு சென்று அவ்வாறான பொருட்களை வாங்கிய பின்னர் நாம் செய்ய வேண்டியது என்ன? எங்களிடம் கேட்பார், நீங்கள் அதற்குரிய பெருமதியை தாருங்கள் என்று. ஆகவே அந்த பெருமதியான பணத்தை நாம் எவ்வாறு செலுத்தலாம்? உங்களுக்கு ஏற்கனவே நான் கூறியது போல் பல வகையான பணத்தாள்களையும் அல்லது நாணயங்களையும் பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். ஆகவே உங்களுக்கு அந்த பணத்தாள்களை எவ்வாறான முறையில் நீங்கள் அதனை செலுத்த பழகிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த சிட்டையில் காணப்பட்ட 3030 ரூபாவை எவ்வாறான முறைகளில் செலுத்தலாம் என்று சற்று பார்ப்போம். மாணவர்களே, சிட்டையின் பெருமதி 3030 ரூபாய் என்றால் ஒருவர் அந்த பணத்தை இவ்வாறு செலுத்துகிறார் என்று நினைப்போம். ஆகவே அதனை கூறுகின்றேன். 1000 ரூபாய், அடுத்தது இன்னும் 1000, ஆகவே இன்னும் 1000, ஆகவே அங்கு 3000 ரூபாவும் 1 20 ரூபாவும் 1 10 ரூபாவும் நாம் செலுத்தி முடியும். ஆகவே அது ஒரு முறையாக காணப்படுகிறது. எனவே நீங்கள் இங்கு 1000 ரூபாவாக என்றால் 3000க்கு 3000 ரூபாவையும் 1 20 ரூபாயும் 1 நாணய குட்டி 10 ரூபாவாகவும் செலுத்தினால் அங்கே மொத்த பெருமதி 3030 என நாம் செலுத்திவிடலாம். ஆகவே நாம் இப்போது பார்ப்பது, நாம் எவ்வாறான முறைகளில் அந்த பணத்தை பகிர்வது அல்லது அந்த பணத்தை எவ்வாறு நாம் செலுத்துவது என்று பார்க்கின்றோம். இங்கே நாம் உதாரணத்தின் மூலமாக பார்த்தபடி 3,030 ரூபாயாக காணப்படுகிறது. ஆகவே அதன் ஒரு முறையை நான் கூறினேன், இன்னும் ஒரு முறையை நான் உங்களிடம் கூறுகின்றேன், அதனையும் கேளுங்கள். இப்போது ரூபாய் 1,000 2 உள்ளன. ஆகவே 2,000 ரூபாய் என்றால் 2,000, 500 ரூபாய்த்தால் 1, ஆகவே 2,500. அடுத்தபடியாக 100 ரூபாய் தாள்காசுகள் 5 இனங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆகவே 500 ரூபாய் தாள்காசுகள் அங்கே பார்ப்போம் என்றால் 500 ரூபாய் தாள்காசு 1, 100 ரூபாய் தாள்காசுகளாக 5 நாம் கொடுத்தால் அங்கே மொத்தமாக எங்களுக்கு 3,000 இருக்கும். மீண்டுமாக நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள், 1,000 ரூபாயாக இருப்பது அங்கே 2, ஆகவே 2,000, 500 ரூபாய் தாள்காசு 1 கொடுக்கப் போகின்றோம், ஆகவே 2,500, 100 ரூபாய் தாள்காசுகளாக 5 கொடுக்கப் போகின்றோம், ஆகவே அதன் பெறுமதி 500, ஆகவே மொத்தமாக இருப்பது 3,000. இன்னும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 30 ரூபாய். இதனை எவ்வாறு வேறொரு முறையில் செலுத்தலாம் என்றால் நாணய குற்றிகளாக 10 ரூபாய் 10 ரூபாய் அல்லது 10 ரூபாய் 10 ரூபாய் 2 ஒரு 10 ரூபாயும் நாங்கள் சேர்த்தோம் என்றால் எங்களுக்கு அங்கே 30 ரூபாய் கிடைத்துவிடும். ஆகவே 3 10 ரூபாய் நாணயங்களாக நாங்கள் செலுத்தி அந்த மொத்த தொகையை கொடுத்து விடலாம் என்று. ஆமாணவர்களே, இன்னும் ஒரு முறை இருக்கிறது, அதனை நீங்கள் அறிந்திருக்கலாம். சரி, இப்போது நாம் இன்னொரு முறையை பார்ப்போம். அதாவது இங்கே நாம் 1,000 ரூபாய் என்று சொன்னோம், 1,000 ரூபாய் 1 இங்கே கொடுக்கப் போகிறார் என்று வைத்துக்கொள்வோம். 1,000 ரூபாய் தாள்காசு 1 இருக்கிறது. ஏனைய 2,030 ரூபாயில் 500 ரூபாய் தாள்கள் எத்தனை சேர்க்கலாம்? 500 ரூபாய் தாள்காசுகள் 4 சேர்க்கலாம். ஆகவே எங்களிடம் 1,000 ரூபாய் தாள்காசு 1 500 ரூபாய் தாள்காசுகள் 4 சேர்த்தால் அங்கே எங்களுக்கு மொத்தமாக 3,000 கிடைக்கும். அதையோடு நான் 30 ரூபாயை சேர்க்க வேண்டும். 30 ரூபாய் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எவ்வாறு செலுத்தலாம் என்று. ஆகவே அதன் பெறுமதி 20 ரூபாயும் 1 10 ரூபாய் நாணய குட்டியையும் செலுத்துவோம் என்றால் அங்கே உங்களுக்கு 3,030 ரூபாய் கிடைத்துவிடும், அதனை செலுத்துவீர்கள். இது வெவ்வேறான முறைகளில் நீங்கள் பணத்தை செலுத்தும் முறைகளைத்தான் நாம் இப்போது பார்க்கின்றோம். ஆம் மாணவர்களே, இந்த பணத்தாள்களின் அடிப்படையில் நாம் பொருட்களை வாங்குவது போல நாம் சில விடயங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்போது ஆடையகத்திலிருந்து நாம் வாங்கும் அன்றாடம் உணவுப் பொருட்கள் அல்லது எங்களுடைய வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை நாம் வாங்க செல்வதாக நினைத்துக் கொள்வோம். எங்கே நாங்கள் செல்வதென்றால் இங்கே நாங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு பொருளாக்குரிய பெருமதியை மாத்திரம் இல்லாது சில வகையான பொருட்களினுடைய குறைந்த அளவான பொருட்களையும் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே ஒரு சின்ன உதாரணத்தை நாம் இதன் மூலமாக அறிவோம். உங்களுக்கு தெரியும், சில்லறை கடை என்று சொல்வார்கள் அல்லது பல சரக்கு கடைகள் என்று சொல்வார்கள். நாங்கள் அவ்வாறான ஒரு கடையில் நாங்கள் செல்வதாக நினைத்துக் கொள்வோம். நாம் அங்கே சென்றால் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், நகரப்புறங்களில் ஏராளமான கடைகளுடைய பெயர்கள் காணப்படுகிறது. ஆகவே நாம் எங்களுக்கு நம்பிக்கையான சில கடைகளை நாங்கள் தெரிவு செய்திருப்போம். அங்கே சென்று சில வகையான பொருட்களை நாம் பெற்றிருக்கலாம். ஆகவே நாம் அப்படியான ஒரு கடையின் பெயரை நாங்கள் மிலேனியம் ஸ்டோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடைக்கு செல்வதாக நாம் நினைத்துக் கொள்வோம். நாம் சென்ற கடையின் பெயர் என்ன? மிலேனியம் ஸ்டோர்ஸ். ஓகே, ஆம்பிளேல், அங்கே சென்றால் உங்களுக்கு தெரியும் அங்கிருக்கின்ற ஏராளமான பொருட்களையும் நாங்கள் ஒவ்வொன்றாக கேட்டு அறிந்து கொள்வதற்கு முடியாது. எனவே அங்கே போனால் உங்களுக்கு தெரியும், அங்கே காட்சிக்காக விலைப்பட்டியல் என்ற ஒரு விடயத்தை அங்கே காட்சிப்படுத்தியிருப்பார்கள். அங்கே காணப்படும் பொருட்களுடைய அளவுகளையும் பொருளையும் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள விலையையும் அங்கே காணலாம். ஆகவே விலைப்பட்டியலில் நாம் காணக்கூடிய சில விடயங்களையும் நாங்கள் அறிந்து எமக்கு தேவையான பொருட்களை நாம் பிறகு வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அங்கே காணப்படுகின்ற ஒரு விலைப்பட்டியல் ஒன்றை நாம் இங்கே வாசிக்கின்றேன், அதனையும் அவதானமாக கேட்டுக் கொள்ளுங்கள். ஆமாணவர்களே, நாம் சில பொருட்களை நான் எடுத்துள்ளேன் பாருங்கள். பொருளை எடுத்துக்கொண்டால் அரிசி, தேயிலை, உருளைக்கிழங்கு, தேங்காய் எண்ணெய், சீனி, சவர்க்காரம், மாசி இவற்றை தான் நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். ஆகவே நாம் இங்கே பார்ப்போம், அரிசி 1 கிலோகிராம் 120 ரூபாய் என குறிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேயிலை 500 கிராமுக்கு 350 ரூபாய் என குறிக்கப்பட்டுள்ளது. உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 90 ரூபாவும், தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் 400 ரூபாவும், சீனி 1 கிலோகிராம் 110 ரூபாவும் எனவும், சவர்க்கார கட்டி ஒன்றின் விலை 60 ரூபாய் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. ஆமாணவர்கள், இங்கு விலைப்பட்டியல் கூறியது போல மாசி ஒரு கிலோகிராம் 800 ரூபாவாகவும் கருதப்படுகிறது. ஆகவே விலைப்பட்டியல் கூறிய சில வகையான பொருட்களை மாத்திரம் நான் கூறியுள்ளேன். இனி நாம் இவ்வாறான பொருட்களை வாங்கும் பொழுது அந்த ஏற்கனவே நாங்கள் சென்ற சில வகையான கடைகளில் வாங்கிய பொருள் போல நாம் இங்கே வாங்க இயலாது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், அரிசி என்றால் கிலோகிராம், அதே போல் தேங்காய் எண்ணெய் போன்ற திரவங்களை வாங்குவதற்கு லீட்டர் என்ற அலகையும் பயன்படுத்துவோம். இங்கே நாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அங்கே எல்லோருக்கும் எங்களுக்கு தேவையான அளவுகளில் மாத்திரமே நாங்கள் பொருட்களை வாங்குவோம். அவ்வாறான பொருட்களை வாங்கும் பொழுது சில முறைகளில் நாம் அந்த விலையை காண வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். நாம் அவற்றையும் சரிந்து சிறிது வேலை நாம் அவதானிப்போம். ஆமாணவர்களே, இங்கே நீங்கள் அவதானித்தால் விளங்கக்கூடியதாக இருக்கும். விலைப்பட்டியலை கொண்டு நாம் வாங்கும் பொருட்களுக்கு அங்கே சிட்டை ஒன்று தயாரிப்பார்கள். ஆகவே நாம் இந்த கடையிலிருந்து ஒரு சிறிய சிட்டை ஒன்று தயாரிப்போம். சிட்டை என்றால் உங்களுக்கு தெரியும், சிட்டையில் வருகின்ற விடயங்கள் பொருள் குறிக்கப்பட்டிருக்கும், ஒன்றின் விலை குறிக்கப்பட்டிருக்கும், அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும், அதே போல் தொகையும் குறிக்கப்பட்டிருக்கும், ரூபா சதம் என வகுக்கப்பட்டிருக்கும், பிரிக்கப்பட்டிருக்கும். எனவே இங்கே நாம் கூறக்கூடிய விடயங்களில் அரிசியை வாங்கப் போகின்றோம், தேயிலை வாங்கப் போகின்றோம், தேங்காய் எண்ணெய் வாங்கப் போகின்றோம், சவர்க்காரம் வாங்கப் போகின்றோம். ஆகவே இதன் அடிப்படையில் நாம் வாங்கக்கூடிய அரிசியை 3 கிலோகிராம் ஆகும். எவ்வளவு? 3 கிலோகிராம் அரிசியும் தேயிலை 750 கிராம் வாங்கப் போகின்றோம். தேங்காய் எண்ணெய் இங்கே குறிக்கப்பட்டிருப்பது 0.5 லிட்டர் என இங்கே குறிக்கப்படுகிறது. சவர்க்காரம் 2 கட்டிகள். ஆகவே இதற்கான விலையை நாம் பார்ப்போமா? அரிசி 1 கிலோகிராமின் விலை 120 ரூபாய் என கொண்டால், 3 கிலோகிராம் அளவுக்கு நாங்கள் எவ்வளவு கொடுப்போம்? அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 120 ரூபாய் படி 3 கிலோகிராமுக்கு 360 ரூபாய். தேயிலை 350 ரூபாய் என குறிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் இங்கே வாங்க இருப்பது 750 கிராம் ஆகும். இதனுடைய தேயிலை 350 கிராம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாம் வாங்க இருப்பது 750 கிராம். ஆகவே நாம் இங்கே 350 ரூபாய் 500 கிராமுக்கு தான் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது விலைப்பட்டியலின் படி. ஆகவே 500 கிராமுக்கு 350 ரூபாயாக இருந்தால் எங்களுக்கு 750 என்று சொன்னால் 500 கிராமில் அரைவாசியாக இருக்கும் 250. ஆகவே 500 கிராமையும் 250 கிராமையும் கூட்டினால் மொத்தமாக எங்களுக்கு கிடைப்பது 750 ரூபாய். ஆகவே அந்த 500 கிராமுக்கு 350 ரூபாய் எனவும், மிகுதி 250 கிராமுக்கு அதனுடைய அரைவாசி பங்காக 175 ரூபாயையும் நாம் சேர்த்து பார்த்தால் மொத்தமாக 525 ரூபாய் என நாம் கண்டுகொள்ளலாம். நாம் அடுத்தபடியாக நாங்கள் பார்ப்போம் தேங்காய் எண்ணெய். அதன் விலை 1 லிட்டருக்கு என குறிக்கப்பட்டிருந்தது. அதன் விலை 400 ரூபாய் எனவாக கருதப்படுகிறது. இங்கே ஒரு விடயத்தை அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகள். இங்கே நாம் கற்றுக்கொள்வதற்காக சைவர்தசம் 5 லிட்டர் என கூறியுள்ளேன். ஆகவே உங்களுக்கு பின்னங்கள் தொடர்பான விடயமும் தசமங்கள் தொடர்பான விடயங்களையும் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் 0.5 என்றால் அது பின்னத்தில் நாங்கள் எடுத்தால் அது 10/5 இருக்கும். ஆகவே அதனை நாங்கள் எங்களுடைய முறைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம் என்றால் அது எங்களுக்கு அரைவாசியாக இருக்கும். ஆகவே 0.5 லிட்டர் என நாம் அதனை எடுத்துக் கொள்ளலாம். 0.5 லிட்டர் என்பது எங்களுக்கு 0.5 லிட்டராக இருக்கிறது. ஆகவே 1 லிட்டரின் விலை எங்களுக்கு 400 ரூபாய் என குறிக்கப்பட்டுள்ளது. 0.5 லிட்டரின் விலை 200 ரூபாய் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இந்த பொருட்களுடன் சவர்க்கார கட்டிகள் 2 என சிட்டையில் குறிக்கப்பட்டுள்ளேன். ஆகவே 2 சவர்க்கார கட்டிகள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே விலைப்பட்டியலில் 1 சவர்க்கார கட்டிக்கான விலை 60 ரூபாய் என குறிக்கப்பட்டது. ஆகவே 60 ரூபாய் படி 2 சவுக்கார கட்டிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதன் விலை 120 ரூபாய். எனவே இந்த சிட்டையின்படி அரிசிக்கு நாம் செலுத்த வேண்டியது 3 கிலோகிராமுக்கு 360 ரூபாய் எனவும், தேயிலை 750 கிராமுக்கு 525 ரூபாய், தேங்காய் எண்ணெய் 0.5 லிட்டர் 200 ரூபாய், சவர்க்காரம் 2 கட்டிகள் 120 ரூபாய். ஆகவே இந்த பணத்துக்கான இந்த பொருளுக்கான பணத்தை நாம் மொத்தமாக பார்த்தோம் என்றால் கூட்டினால் உங்களுக்கு வர இருப்பது 1205 ரூபாய். மாணவர்களே, இந்த சிட்டையின்படி நாம் சில வகையான பொருட்களை நாம் மொத்தமாக நாங்கள் பார்த்தோம். அந்த பொருள் அடிப்படையில் வாங்கியது போல் இன்னும் ஒரு சிறிய சிட்டையை நாங்கள் பார்ப்போம். இதுவும் அதே மாதிரியான ஒரு விடயம்தான். இங்கே நாங்கள் காணப்போவது என்னவென்றால், அரிசி 2.5 கிலோகிராம், ஆகவே இங்கே பங்குகள் சேரப்படுகிறது. அங்கே 3 கிலோகிராம் என்று சொன்னால் முழுமையாக கிடைக்கின்றது, இங்கே 2.5 கிலோகிராம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இங்கே நாங்கள் பார்ப்போம், அரிசி 1 கிலோகிராம் விலை 120 ரூபாய் என்றால் எங்களுக்கு 2 கிலோகிராமுக்கு முதலில் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அதன் விலை எவ்வளவு? 240 ரூபாவாக இருக்கும். 240 ரூபாய், 2 கிலோகிராமுக்கு 120 ரூபாய் படி. ஆகவே 240 நாம் இன்னும் மேலதிகமாக 0.5 கிலோகிராமுக்கு பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், 1 கிலோகிராம் விலை 120 ரூபாய் என்றால் 0.5 கிலோகிராமுக்கு அதன் அரைவாசியாக இருக்கும் 60 ரூபாய். ஆகவே எங்களுக்கு 240 ரூபாவுடன் 60 ரூபாயை கூட்டினால் எங்களுக்கு அங்கே 300 ரூபாவாக நாம் அரிசியின் விலையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், மாசி 1 கிலோகிராம் 800 ரூபாவாக விலைப்பட்டியலில் இருந்தது. இங்கே நாங்கள் வாங்க போயிருப்பது 300 கிராம். ஆகவே நாம் எந்த ஒரு பொருளையும் வாங்கும் பொழுது கிலோகிராமில் அல்லது லிட்டரில் வாங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், 0.5 கிலோகிராமுக்கு அல்லது 1/4 கிலோகிராம் அல்லது 3/4 கிலோகிராம் போன்ற பங்குகள் கொண்ட பொருளுக்கு நாங்கள் வாங்குவது இலகு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 1 கிலோகிராம் என்பது 1000, அதன் அரைவாசிக்கு பார்க்கலாம், அல்லது 250 என்றால் 4 பங்காக இருக்கும், அதையும் நாங்கள் பிரித்து பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே நாங்கள் அதனை விட சற்று வித்தியாசமான ஒரு முறையை காண வேண்டியிருக்கிறது. இங்கே நாங்கள் மாசி 300 கிராம் என குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 300 கிராம் வாங்குவது என்றால் எப்படி வாங்குவது, நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூறுகின்றேன், சற்று அவதானியமாக கேளுங்கள். முதலில் பிள்ளைகள் அங்கே மாசியின் விலையை குறித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மாசியின் விலை இங்கே 1 கிலோகிராம், அதாவது 1000 கிராம் என கொள்ள வேண்டும். அதன் பெறுமதி 800 ரூபாய். ஆகவே 1000 கிராம் என்று கொண்டால் அதன் 800 ரூபாவாக இருக்கும். நாங்கள் 300 ரூபாய் என்றால், 300 கிராம் என்றால் நாங்கள் எவ்வாறு என்று பார்ப்போம். இங்கே நீங்கள் இரண்டையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இங்கே கிராம் கிராம் என்று இரண்டையும் ஒரு அலகுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் 1000 கிராமுக்கும் 300 கிராமுக்கும் சமமான பங்குகளாக எந்த பங்குகளாக கொள்ளக்கூடியது என நீங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். இங்கே நாங்கள் அவ்வாறு என்றால் நாம் அரைவாசியாக கால்வாசியாக பிரிக்க முடியாது. இங்கே நாங்கள் பார்த்தோம் என்றால் 1000 கிராமின் 300 கிராமுக்கும் தொடர்பாக இருக்கின்ற ஒரு பொது அளவுதான் 100 கிராமாக இருக்கும். ஆகவே முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும், அந்த 1000 கிராமில் எத்தனை 100கள் உள்ளன என்று பார்க்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு தெரியும், 1000 கிராமில் 100 பங்குகள் எத்தனை என்றால் 10 இருக்கும். அதே போல் 300 கிராமிலும் எத்தனை 100கள் உள்ளது என்றால் 3 இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் என்ன செய்யலாம், அந்த 10 100 கிராம் பங்குகளுக்கு 800 ரூபாய் என்றால் 1 100 கிராமுக்கு நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த மொத்த பெறுமதியான 800 ரூபாவை 10 வகுக்க வேண்டும். ஆகவே 10 வகுத்தால் 100க்கான பெறுமதி எங்களுக்கு கிடைக்கும், அதாவது 100 கிராமுக்கான மாசியின் விலை எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், இந்த மாதிரியான சில வகையான வினாக்கள் வரும் பொழுது நீங்கள் இந்த முறையில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கே நாங்கள் அரிசி 2.5 கிலோகிராமுக்கு 300 ரூபாவும் மாசி 300 கிராமுக்கு 240 ரூபாவும் பெற்றிருப்போம். இதனுடைய மொத்த விலை எங்களுக்கு 540 ரூபாவாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நாம் இந்த முறைகளில் நாங்கள் பார்த்தோம் மொத்த விலையை காண்பது எவ்வாறு என. நாம் அடுத்தபடியாக நாங்கள் காண வேண்டியது ஒரு விடயம்தான் உங்களுக்கு தெரியும், மீதி பணம் காணுதல். ஆம் பிள்ளைகள், நீங்கள் கடைகளுக்கு சென்றால் உங்களுக்கு தெரியும் மீதி பணம் என்றால் எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்வது என்று. உங்களுக்கு தெரியும், கடைகளுக்கு சென்றால் முதலில் நாம் பொருட்களை வாங்குவோம். பொருட்களை வாங்கிய பின்னர் நாம் அதற்கான பெறுமதியை கொடுப்போம். எங்களிடம் பொருளை வாங்கும் பணத்திற்கு அளவுக்கு சில வேளையில் நாங்கள் பெறுமதியை செலுத்துவோம், சில வேளையில் நாங்கள் அதனை விட கூடுதலான பணத்தாள்களை அல்லது பணத்தை நாம் செலுத்துவோம். அந்த வேளையில் கடைக்காரர் என்ன செய்வார், அந்த பொருளுக்கான பெறுமதியை எடுத்துக்கொண்டு மிகுதியாக எங்களுக்கு பணத்தை செலுத்துவார். ஆகவே நீங்கள் பெறுமதியில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் உங்களுக்கு அங்கே மீதி பணத்தை காண்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு இது இலகுவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது நீங்கள் கடைக்கு சென்று அந்த மீதி பணத்தை வாங்குவதென்றால் அவர் என்ன செய்வார், கடைக்காரர் பொருளுக்கான பெறுமதியை அவர் எடுத்துக்கொள்வார் நாங்கள் செலுத்தும் பணத்திலிருந்து. ஆகவே அந்த பணத்திலிருந்து மிகுதியை எங்களுக்கு மிகுதி பணமாக எங்களுக்கு செலுத்துவார். ஆம் மாணவர்களே, இந்த மிகுதி பணம் காண்பது தொடர்பாகவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நாம் இதில் ஒரு விடயத்தை மாத்திரம் நாங்கள் காண்போம். அதாவது சிட்டை ஒன்றிலுள்ள மொத்த விலையை பற்றி நாம் பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் தயாரித்த அந்த சிட்டையின் பெறுமதி 1205 ரூபாவாக நாம் எடுத்துக்கொள்வோம். இதற்கான நாங்கள் பெறுமதியை நாங்கள் செலுத்துவதாக இருந்தால் ஒருவர் அதற்கான பெறுமதியை 1500 ரூபாவாக செலுத்துகிறார் என கொள்வோம். 1500 ரூபாவாக இருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய மீதி பணம் எவ்வளவாக இருக்கும் என்று நீங்கள் கூறுவீர்கள். அதாவது நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அங்கு செலுத்திய பணம் வந்து 1500 ரூபாய். ஏற்கனவே நாங்கள் பெற்ற சிட்டையின் விலை மொத்த விலை 1205 ரூபாய். ஆகவே நாம் அந்த மிகுதி பணத்தை காண்பதற்கு நாம் செலுத்திய பணத்திலிருந்து பொருளின் விலையை கழித்தோம் என்றால் எங்களுக்கு கிடைப்பது 295 ரூபாவாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நாங்கள் அடுத்த சிட்டைக்கான ஒரு விலையையும் நாங்கள் பார்த்திருப்போம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நாங்கள் வாங்கிய சில வகையான பொருட்களுடைய பெறுமதியை நாங்கள் பார்த்தோம். அதிலும் நாங்கள் அபாரான முறைகளை நீங்கள் செய்து பார்த்து பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலும் நீங்கள் அந்த பணத்துக்கான மிகுதி பணத்தை நீங்கள் அபாரை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமாணவர்களே, இன்னும் ஒரு விடயம் நாம் இருக்கின்றது. இந்த கொடுக்கல் வாங்கல் அல்லது விலைப்பட்டியலோடு தொடர்புடைய விஷயம், நாங்கள் மொத்த விலை பார்த்தோம், அதே பிறகு நாங்கள் மிகுதி பணத்தை கண்டோம். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. சில வேளை நாம் கடைகளுக்கு சென்று சில வகையான பொருட்களை வாங்கி விட்டு அந்த பொருளின் பெறுமதியை நாங்கள் கொடுக்க சென்றால் எங்களிடம் அந்த பொருளின் பெறுமதி எங்களுக்கு அதைவிட குறைவாக இருக்கும். இப்போது எங்களுக்கு என்ன நடக்கும்? நாம் கடனாக தாருங்கள் என்று கேட்போம். ஆகவே அந்த குறைவரும் பணம் என்பது என்ன என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த குறைவரும் பணமும் உங்களுக்கு இலகுவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நாம் ஒவ்வொரு பொருளை நாங்கள் வாங்கிய பின்னர் அந்த பொருளின் பெறுமதியை விட குறைவாக எங்களிடம் பணம் இருக்கும் பொழுது அந்த கையில் உள்ள பணத்தினுடைய மேலதிகமாக தேவைப்படுகின்ற பணமே குறைவரும் பணமாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். நாம் வாங்கிய சிட்டை பொருட்களில் சிட்டை இரண்டாவது சிட்டையின்படி நாம் இந்த உதாரணத்தை பார்க்கப் போகின்றோம். அங்கே ஏற்கனவே நாங்கள் வாங்கிய சிட்டையின்படி அதில் குறிக்கப்பட்டுள்ள மொத்த பெறுமதி 540 ரூபாவாக இருந்தது. இப்போது நாங்கள் அந்த குறைவரு பணம் எவ்வாறு என நாம் பார்ப்போம். ஒருவரிடம் இருக்கின்ற பணமானது காசு தாள்கள் 100 ரூபாய் பணத்தாள்கள் 4 மட்டும் இருப்பதாக கொள்வோம். ஒருவரிடம் 400 ரூபாய் தாள்கள் மட்டும் இருப்பதாக கொள்வோம். ஆகவே அங்கே சிட்டையின்படி கொடுக்க வேண்டிய பணம் ரூபாய் 540 என்று வைத்துக் கொண்டால் அந்த 540 பெறுமதியிலிருந்து கையில் உள்ள பணமான ரூபாய் 400 நாம் கழிக்க வேண்டும். இங்கே நாம் செலுத்த வேண்டிய இன்னும் அல்லது குறைவரும் பணம் அல்லது எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் பணம் எவ்வளவு என்று நீங்கள் அதனிலிருந்து கழித்தெடுத்தால் 540 ரூபாயிலிருந்து 400 ரூபாவை கழித்தால் 140 ரூபாய் என விடை கிடைக்கும். மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நான் உங்களிடம் நாம் பணம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சில விடயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இப்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் பிள்ளைகள் இவ்வாறான இந்த விலைப்பட்டியல் தொடர்பான விடயங்களில் அதிக பயிற்சியை பெற்றுக் கொண்டால் விலைப்பட்டியலில் நீங்கள் அதிக விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு விலைப்பட்டியலில் பாருங்கள், நிறை சம்பந்தமாகவும் அல்லது லீட்டர் மில்லி லீட்டர் என சொல்லப்படுகின்ற திரவ அளவீடுகள், அதே மாதிரி மீட்டர் கிலோமீட்டர் சென்டிமீட்டர் போன்ற நீள அளவு தொடர்பாகவும் அல்லது எண்ணிக்கை தொடர்பாக ரூபாய் சதம் என்று பணம் தொடர்பாக மிகுதி பணம் அல்லது மொத்த பணம் அல்லது குறைவரு பணம் போன்ற பல்வேறு பயிற்சிகளை நாம் இந்த பாடத்தினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் அதிக விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இயங்கலாம். எனவே பிள்ளைகள், நாம் இந்த வேளையில் உங்களுடன் இவ்வளவு நேரம் பணம் தொடர்பான விடயங்களை பற்றி நாம் பார்த்தோம். நாம் இதுவரையிலும் கற்ற விடயங்களை பற்றிய உங்களது கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்படியானால் பிள்ளைகள், நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு ஏற்கனவே நீங்கள் பல்வேறான முறைகளில் எங்களுக்கு சகல விதத்திலும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருப்பது போல இந்த நிகழ்ச்சியினூடாக இன்றும் கூட உங்களுக்கு நான் தொலைபேசி இலக்கம் ஒன்றை தருகின்றேன். அதனூடாக நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எழுதிக் கொள்ளுங்கள். 076-870-43-29 ஆகும் என்ற தொலைபேசியின் ஊடாக நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டால் மேலதிகமான விடயங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஆதரவு அல்லது உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு கிடைப்பது மிகவும் நன்றாக அமையும். மாணவர்களே, நான் இன்று உங்களுக்கு பணம் தொடர்பான சில விடயங்களை கூறியது போல் ஆரம்பத்தில் ஒரு பணத்தாளில் காணப்படுகின்ற சில பொதுவான விடயங்களை நான் கூறினேன். இப்போது இந்த பாடத்தினூடாக அல்லது இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு சில விடயத்தை மாத்திரம் உங்களுக்கு அறிய தருகின்றேன். இந்த விடயத்தையும் நீங்கள் நன்றாக அவதானித்து இந்த கொடுக்கப்பட்ட 0768704329 என்ற இலக்கத்தில் எங்களுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம். இதோ கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது, பணத்தாளில் என்னால் குறிக்கப்பட்டுள்ள அல்லது என்னால் கூறப்பட்டுள்ள சில பொதுவான அம்சங்கள் உங்களுக்கு கூறினேன். ஆனாலும் அதைவிட வேறு விடயங்களும் இருக்கின்றது. ஆகவே அதில் இன்னும் இருக்கக்கூடிய சில பொதுவான அம்சங்கள் 3 விடயங்களை எங்களுக்கு அறிய தாருங்கள். அல்லது எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பிவிட்டால் எங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. பிள்ளைகளே, இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் நிகழ்ச்சியை வெற்றி அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் உவா வானொலி குருகுல கல்வி நிகழ்ச்சிக்கும் அதனை செவ்வனே அமைய பல ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்டாரவளை கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு கல்வி பணிப்பாளர், தமிழ் பிரிவுக்குரிய வளவாளர்கள் மற்றும் ஏனைய நிகழ்ச்சி தொகுப்பு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியினூடாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இன்று இந்நிகழ்ச்சி தொகுப்புக்கு உதவி செய்த எமது உவா வானொலி அறிவிப்பாளர் திரு மாதவன் உட்பட அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இத்துடன் கல்வி திட்டத்திற்கு ஆதரவை காட்டும் கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆசிரியர், உங்கள் அன்பிற்குரிய ஆசிரியர் கே சுந்தரம் பிள்ளை. எனவே பிள்ளைகள், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போமாக. நன்றி, வணக்கம். பாய் பாய் பாய். Thank you.